அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. ஜனவரி மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் இந்தியா வந்திருக்கும் இலங்கை மீன்பிடித்துறை அமைச்சர் ராஜித சேனரத்ன. இந்திய அமைச்சர்களை சந்தித்த பிறகு இலங்கையில் பிடிபட்டிருக்கும் இந்திய மீனவர் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள் என்று அறிவித்திருப்பது குறித்த செய்திகள்.
First thing what we discussed and we decided was to release all the fishermen along with their vessels immediately starting from tomorrow. And we raised the fate of our fishermen in Andhra Pradesh and he said he will discuss.
India சென்றிருக்கும் இலங்கை மீன்பிடி அமைச்சரின் முடிவை விமர்சித்திருக்கும் தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தின் வடமாகாண இணைப்பாளரின் செவ்வி.
இலங்கையில் வடபுலத்தில் இருக்கின்ற மீன் உற்பத்தி ஆகின்ற இடங்கள், மீனவர்களுடைய உபகரணங்கள், வலையாக இருக்கலாம், படகாக இருக்கலாம், இவைகள் பாதுகாக்கப்படணும். அதற்கு ஒட்டுமொத்தமான ஒரு தீர்வு தான் இந்திய படகுகள் இலங்கைக்குள் வரக்கூடாது என்ற ஒரு முடிவை, தீர்வை எடுக்க வேண்டும் என.
இந்திய தலைநகர் டெல்லிக்கு வந்த ஒரு டென்மார்க் பெண்ணை ஒரு கும்பல் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு குறித்த செய்திகள், நிறைவாக பலகணி ஆகியவற்றை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சிவராமகிருஷ்ணன், விமல் சொக்கநாதன்.
சிரியாவின் மொத்த ஜனத்தொகையில் பாதிப்பங்கினரான 9 மில்லியன் மக்களுக்கு மனிதாபிமான உதவி மிக அவசரமாக தேவைப்படுகிறது என்று ஐநா தலைமைச் செயலாளர் பான் கி-மூன் கூறியிருக்கிறார்.
Humanitarian and development agencies, both within and outside the United Nations, face unprecedented demands.
சிரிய நெருக்கடிக்கு உலக நாடுகளிடம் பண உதவி கேட்டு குவைத்தில் நடத்தப்படும் மகாநாட்டில் பான் கி-மூன் பேசும்போது இதற்காக 6.5 பில்லியன் டாலர் பண உதவி தேவை என்று கூறினார். குவைத் 500 மில்லியன் டாலர்களையும் அமெரிக்கா 380 மில்லியன் டாலர்களையும் வழங்க உறுதியளித்திருக்கின்றன. சண்டையினால் துண்டிக்கப்பட்ட பகுதிகளில் நிலவும் பசிப்பிணியை அகற்றப்பட வேண்டும் என்று அறிக்கைகள் வெளியானதைத் தொடர்ந்து குவைத்தில் இந்த மகாநாடு கூட்டப்பட்டிருக்கிறது.
இதனிடையே சிரியாவின் தலைநகர் டமாஸ்கஸுக்கு தெற்கு பகுதியில் இருக்கும் பிரதேசங்களில் நடைபெறும் போரின் காரணமாக அங்கு சிக்குண்டுள்ள பொதுமக்களுக்கு மிகவும் தேவைப்படும் உதவிகளை எடுத்துச் செல்ல முடியாமல் உள்ளது குறித்து ஐநா தனது ஏமாற்றத்தை வெளியிட்டுள்ளது. யாமௌக் எனும் பகுதியில் உள்ள ஒரு அகதிகள் முகாமுக்கு உணவும் போலியோ நோய் தடுப்பு மருந்துகளையும் ஏற்றிச் சென்ற தமது 6 டிரக் வாகனங்கள் அடையாளம் தெரியாதவர்களால் துப்பாக்கிச் சூட்டுக்கு உள்ளானது என்றும், அதன் காரணமாக அந்த உதவிகளை வழங்கும் நடவடிக்கையை தாங்கள் கைவிட வேண்டிய சூழல் ஏற்பட்டது என்றும் ஐநா கூறுகிறது. உதவிகளை ஏற்றிச் சென்ற அந்த வாகன தொடரணி அடிக்கடி உக்கிரமாக மோதல்கள் நடைபெறும் பகுதியின் வழியாக செல்ல வேண்டும் என்று சிரியாவின் அரசு கூறியது என ஐநாவின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். அந்த அகதிகள் முகாம் கடந்த 1 வருடமாக அரசால் முற்றுகையிடப்பட்டுள்ளது என்றும், அதன் காரணமாக அங்கு பட்டினியின் காரணமாக பல இறப்புகள் ஏற்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சி செயல்பாட்டாளர்கள் கூறுகின்றார்கள்.
சோமாலியா நாட்டை அண்டிய கடற்பகுதிகளில் கடற்கொள்ளையர்களின் நடமாட்டம் கணிசமாக குறைந்திருப்பதைத் தொடர்ந்து உலக மட்டத்தில் கடற்கொள்ளை சம்பவங்கள் கடந்த 6 ஆண்டு காலத்தில் மிகவும் குறைவான அளவை எட்டியிருக்கின்றன என்று அனைத்துலக கடற்பரப்பு கண்காணிப்பு மையம் அறிவித்திருக்கிறது. கடந்த ஆண்டில் உலகம் முழுவதும் மொத்தம் 264 கடற்கொள்ளை சம்பவங்கள் மட்டுமே பதிவு செய்யப்பட்டுள்ளன. சோமாலியா பகுதியில் 15 சம்பவங்கள் மட்டுமே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. 2011ஆம் ஆண்டில் சோமாலியாவில் மட்டும் 200க்கும் மேற்பட்ட கடற்கொள்ளை சம்பவங்கள் இடம்பெற்றன. கடற்பகுதியில் அனைத்துலக கண்காணிப்பு அதிகரிப்பு, வர்த்தக கப்பல்களில் பாதுகாப்பு பலப்படுத்துகிறமை, இவைதான் இந்த கடற்கொள்ளை சம்பவங்களின் குறைந்தமைக்கு காரணங்கள் என்று உலக மையம் அறிவித்திருக்கிறது.
உலக பொருளாதாரம் முன்னேற்றம் அடைந்து வந்தாலும் அமெரிக்காவின் கொள்கைகள் அந்த வளர்ச்சிக்கு ஒரு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் என உலக வங்கி கூறியுள்ளது. 5 ஆண்டுகளுக்கு முன்னர் சர்வதேச அளவில் நிதி நெருக்கடி ஏற்பட்ட பிறகு செல்வந்த நாடுகள் அதிலிருந்து மீண்டுள்ளது போல தோன்றுகிறது என்று உலக வங்கி வெளியிட்டுள்ள தனது வருடாந்திர கணக்கீட்டு அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது. இது வளர்ந்து வரும் நாடுகளின் பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு பெரிய ஏற்றமாக அமையக்கூடும் என்றும் உலக வங்கி கூறுகின்றது.
இத்தாலியின் மாஃபியா என்ற பயங்கரவாத கும்பலின் முன்னாள் தாதா தற்போது தொலைதூர சார்டினியா சிறையிலிருந்து சட்டத்துறை விரிவுரையாளராக செயலாற்ற இருக்கிறார். கூலியை பெற்றுக்கொண்டு ஆட்களின் கதையை முடித்த இந்த தாதாவின் பெயர் மாசலோ டாலானா. 20 வருட காலம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் இருந்த அவர் அங்கிருந்தபடியே சட்டம் படித்தார், பரீட்சை எழுதினார், பட்டம் பெற்றார். இப்போது சிறைக்கூட சட்டங்கள் என்ற தலைப்பில் விரிவுரைகள் நிகழ்த்தியிருக்கிறார். அடுத்த வாரம் இவருடைய வகுப்புகள் ஆரம்பமாகப் போகின்றன. ஒவ்வொரு வகுப்பிலும் சுமார் 20 இத்தாலிய வழக்கறிஞர்கள் இவரிடம் படிக்க வருவார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது.
மலேசியாவின் மலாக்கா மாகாணத்தின் சுல்தான் என்று தன்னை கூறிக்கொண்ட ஒரு நபரை காவல்துறையினர் கைது செய்துள்ளார்கள். அந்த பதவி இல்லாத பொழுது அதை பயன்படுத்தி அவர் பலருக்கு பட்டங்களை வழங்கினார் என்று கூறப்படுகிறது.
இன்றைய செய்தியரங்கத்தில் முதலில் இலங்கை இந்திய கண்ணோட்டங்கள். இந்தியா வந்திருக்கும் இலங்கை மீன்பிடித்துறை அமைச்சர் ராஜித சேனாரத்ன, இன்று வெளியுறவு அமைச்சர் சல்மான் குர்ஷித் மற்றும் மீன்பிடிப்புக்கு பொறுப்பான விவசாய அமைச்சர் சரத்பவாரையும் சந்தித்து பேசியிருக்கிறார். இந்த சந்திப்பில் அவருடன் இலங்கை கடற்படை, கடற்றத்துறை, மீன்பிடித்துறை மற்றும் மீனவர்கள் பிரதிநிதிகள் ஆகியோர் பங்கு பெற்றிருந்தனர். இந்த கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் விவாதிக்கப்பட்டு முடிவுகள் எட்டப்பட்டன என்று அமைச்சர் ராஜித சேனாரத்ன அவர்களிடமே கேட்டார் சிவராமகிருஷ்ணன்.
Mr. Khurshid was very sympathetic towards the Sri Lankan problem also. And what he said is to have some amicable settlement.
இலங்கை மீனவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை இந்திய வெளியுறவு அமைச்சர் பரிவோடு புரிந்து கொண்டார். மீனவர்கள் எதிர்கொள்ளும் சிக்கல்கள் சுமூகமாக தீர்க்கப்பட வேண்டும் என்று எம்மிடம் கூறினார். அது மட்டுமல்லாமல் மீன்பிடித்துறைக்கு தேவையான சாதனங்கள் மற்றும் மீன்பிடிக்கும் முறைகளை மேம்படுத்துவது ஆகியவற்றுக்கும், வங்காள விரிகுடாவில் சுற்றுச்சூழலை மேம்படுத்துவதற்கும் தேவைப்படும் நிதியை இந்தியா வழங்கும் என்றும் சல்மான் குர்ஷித் எங்களுக்கு குறிப்பிட்டார். இருநாட்டு மீனவர்களின் நலன்களுக்காக தேவையான அனைத்தையும் இந்தியா செய்யும் என்றும் அவர் உறுதி வழங்கினார்
என்று தெரிவித்த அமைச்சர் ராஜித சேனாரத்னாவிடம், இந்திய விவசாய அமைச்சர் சரத்பவாருடன் நடைபெற்ற கூட்டத்தில் என்ன பேசப்பட்டது, முடிவுகள் ஏதும் எட்டப்பட்டதா என்று கேட்டேன்.
First thing what we discussed and we decided was to release all the fishermen along with their vessels immediately starting from tomorrow. And we raised the fate of our fishermen in Andhra Pradesh.
முதலாவதாக நாங்கள் விவாதித்து முடிவெடுத்த விஷயம் என்னவென்றால், இலங்கை சிறையில் இருக்கும் இந்திய மீனவர்களையும் அவர்களின் படகுகளையும் நாளை முதல் உடனடியாக நாங்கள் விடுவிப்பது என்பதாகும். அதே நேரம் ஆந்திர மாநில சிறைகளில் உள்ள எமது மீனவர்களின் விடுதலை குறித்து நாங்கள் கேட்டபோது அந்த மாநில முதலமைச்சரோடு பேசி எவ்வளவு விரைவாக அவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க முடியுமோ அதனை செய்வதாக அவர் எங்களுக்கு உறுதியளித்தார். இரண்டாவதாக, இரு நாடுகளும் இணைந்து 6 பேர் கொண்ட ஒரு கூட்டுக்குழுவை அமைப்பதென்றும், அதிலே இரு நாடுகளிலிருந்தும் தலா 3 பேர் இடம்பெறுவார்கள் என்றும் முடிவு செய்யப்பட்டது. இந்த குழு இரு நாட்டு மீனவர்கள் சந்திக்கும் பிரச்சனைகளை மட்டுமல்லாமல் இதர விஷயங்களையும் விவாதித்து நீடித்திருக்கக்கூடிய நீண்டகால தீர்வு குறித்து முடிவுகளை எடுக்கும். இந்த கூட்டுக்குழுவின் முதலாவது கூட்டம் நாளை டெல்லியிலே நடைபெறவிருக்கிறது. இந்தியா எங்களிடம் கையளித்த ஒரு வரவு உடன்படிக்கை குறித்தும் நாங்கள் விவாதித்தோம்
என்று தெரிவித்த அவரிடம், அந்த வரைவு உடன்படிக்கையில் இந்தியா என்னென்ன விஷயங்களை உள்ளடக்கியுள்ளது என்று கேட்டேன்.
That covers the whole issue of fisheries on both sides, including the research and the problems that we face each other. On principle, we agree to this and there are certain areas to be developed.
இருதரப்பு மீனவர்கள் மற்றும் மீன்பிடித்துறை எதிர்கொள்ளும் அனைத்து விஷயங்களும் அதிலே உள்ளடக்கப்பட்டுள்ளன. இதிலே மீன்பிடித்துறை குறித்த ஆய்வுகளை முன்னெடுக்கவும் திட்டங்கள் உள்ளன. கொள்கை ரீதியில் இதற்கு நாங்கள் உடன்படுவதாகவும், சில விஷயங்கள் மேம்படுத்தப்பட வேண்டி இருக்கின்றன என்பதையும் நாங்கள் எமது தரப்பு கூறியது. அதில் உள்ள அம்சங்களை விவாதிக்கும் பொறுப்பை இந்த கூட்டுக்குழுக்கு வழங்கவும் முடிவானது
என்ற அவரிடம், நீங்கள் டில்லியில் பேச்சுவார்த்தைகள் நடத்தி கொண்டிருக்கும் அதேவேளை இலங்கையின் வடபகுதியில் உள்ள சில மீனவர் அமைப்புகள் மற்றும் தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கம் ஆகியவை இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு எதிர்ப்பை தெரிவித்துள்ளனவே என்று கேட்டேன்.
We are not bothered about those organizations. Our discussions have been represented by the National Fisheries Federation.
அந்த அமைப்புகளை பற்றி நாங்கள் கவலைப்படவே இல்லை. எங்கள் குழுவில் இலங்கை தேசிய மீனவர் சம்மேளனத்தின் பிரதிநிதிகள் இருக்கிறார்கள். இதிலே அந்த அமைப்பின் யாழ்ப்பாணம், மன்னார் மற்றும் முல்லைத்தீவு பகுதிகளின் தலைவர்கள் கலந்து கொண்டார்கள். கடந்த 2010 முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை குலைத்தவர்கள் அந்த தேசிய மீனவர் ஒத்துழைப்பு அமைப்பின் தலைவர்கள்தான். அந்த அமைப்பின் தலைவர்கள்தான் இருநாட்டு மீனவர்களும் தலா 3 நாள் மீன்பிடிக்கலாம் என்று ஒப்புக்கொண்டார்கள். அதனால் தான் பிரச்சனைகள் ஏற்பட்டன. அவர்களெல்லாம் அரச சார்பற்ற நிறுவனங்கள் தான். அவர்களிடம் உறுப்பினர்களே கிடையாது. வட மாகாண கடத்தொழிலாளர்கள் இணையம் என்பது பெயர் பலகை ஒன்றை மட்டுமே கொண்டு பேரளவில் மட்டுமே செயற்பட்டு வரும் ஒரு அமைப்பாகும். உலக மீனவர்களின் சங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டுள்ள இலங்கை சங்கத்தை சேர்ந்தவர்களே இன்றைய கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். இந்திய மீனவர்களால் இலங்கை மீனவர்களை எதிர்கொள்ளும் இளைஞர்களை நாங்கள் படங்கள் மற்றும் புள்ளி விவரங்களோடு சமர்ப்பித்தோம். எமது மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். அது குறித்து இந்த கூட்டுக்குழு கவனம் செலுத்தும் என்றும் முடிவு செய்யப்பட்டது.
இலங்கை அமைச்சர் ராஜித சேனரத்ன. இதேவேளை இந்தியா சென்றிருக்கும் இலங்கை மீன்பிடி அமைச்சரின் முடிவை இலங்கையில் இருக்கும் தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தின் வடமாகாண இணைப்பாளர் விமர்சித்திருக்கிறார். இதுகுறித்த செய்தியை தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கை இந்திய மீனவர்களின் பிரச்சனைகள் தொடர்பாக இன்று புதுடில்லியில் இருநாட்டு தூதுக்குழுக்களிடையே பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுள்ள அதே நேரம் இந்த பேச்சுவார்த்தைகளை ஏற்றுக்கொள்வதில்லை என வடபகுதி மீனவர் அமைப்புகள் தீர்மானித்திருக்கின்றன. அத்துடன் வரும் 20ஆம் தேதி நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தைகளில் இந்த பிரச்சனையில் அனுபவமும் தேர்ச்சியும் உள்ள மீனவர் தலைவர்கள் உள்வாங்கப்பட வேண்டும் என்று கோரியிருக்கின்றன. தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கம் மற்றும் வடமாகாண கடற்தொழிலாளர் இணையம் ஆகியன இணைந்து இந்த முடிவை மேற்கொண்டிருப்பதாக தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தின் வடமாகாண இணைப்பாளராகிய ஆண்டனி ஜேசுதாசன் அவர்கள் BBCயிடம் தெரிவித்தார். வடமாகாண கடத்தொழிலாளர் கூட்டமைப்பாக இதுகால வரையிலும் செயற்பட்டு வந்த அமைப்பு வடமாகாண கடத்தொழிலாளர் இணையம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டு அதற்கான புதிய தலைவர் செயலாளர் உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் இன்று தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இதற்காக இன்று கூட்டப்பட்ட பொதுச்சபை கூட்டத்திலேயே இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது.
தேசிய மீனவ தொழிலாளர் இயக்கமும் வடமாகாண கடற்றொழிலாளர் இணையம் இந்த இரண்டும் இணைந்து விசேடமான ஒரு கலந்துரையாடல் நடத்தியதன் ஊடாக எடுக்கப்பட்ட முடிவு என்னென்றால், இன்றைய நாள் கலந்துரையாடலுக்கு பங்குபட்டுகின்ற 3 பிரதிநிதிகளும் சரியான முறையிலே மக்களுடைய மீனவர்களுடைய பிரதிநிதித்துவம் எடுப்பார்களா என்ற ஒரு கேள்விக்குறி இருக்கின்றது. ஆகவே எந்த பேச்சுவார்த்தையாக இருந்தாலும் 2004ஆம் ஆண்டிலிருந்து இந்த இலங்கை இந்திய மீனவ பிரச்சனை தொடர்பாக அர்ப்பணிப்புடன் செயல்படுகின்ற அனுபவமிக்க மிகவும் தேர்ச்சி பெற்ற மீனவ தலைவர்களை இதில் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்றது முக்கியமான ஒரு குறிக்கோளாக முன்வைக்கப்பட்டது. அதே நேரம் யார் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டாலும் கலந்துரையாடலுக்கு முன்பதாக வடமாகாண கூட்டுறவு சங்கங்களோடு கலந்துரையாடி அதில் எடுக்கப்பட்ட ஆலோசனைகளை கொண்டுதான் அங்கே கதைத்திருக்க வேண்டும் என்பது எடுக்கப்பட்டது. ஆனால் யார் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொள்ளப் போகின்றார்கள், என்ன விடயங்களை பேசப்போகிறார்கள் என்பது தொடர்பாக அரசு பக்கம் எந்த விதமான தெளிவுபடுத்துகளும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கவில்லை. கலந்துரையாடல்கள் ஒரு சாதகமான கலந்துரையாடலாக அமையாது. இது அமைச்சர் அவர்கள் தனக்கு விருப்பமானவர்களை கொண்டு சென்று தனக்கேற்ற மாதிரியான ஒரு கலந்துரையாடலாகத்தான் இது அமையப்போகின்றது. அதே நேரம் மீனவர்களுக்கு இன்னொரு பக்கம் சந்தேகம் இருக்கு. இலங்கை இந்திய மீனவர்களுடைய இந்த பிரச்சனையை முன்வைத்து இந்தியாவிலே சிறைப்பட்டிருக்கும் தென்னிலங்கை மீனவர்களை விடுதலை செய்வதற்காக ஒரு பேச்சுவார்த்தையாக ஒரு முயற்சியாக இது அமையலாமோ என்ற சந்தேகம் மீனவர்களுக்கிடையில் இருக்கின்றது
என்றார் ஜேஸ்தாசன் அவர்கள். அதே நேரம் வடபகுதி மீனவர்கள் இந்த பிரச்சனைக்கு தீர்வாக எதனை எதிர்பார்க்கின்றார்கள் என அவரிடம் கேட்டேன்.
எந்தவித காரணத்தை கொண்டும் இந்திய படகுகள் இலங்கை வரக்கூடாது. அதே நேரம் இலங்கையில் வடபுலத்தில் இருக்கின்ற மீன் உற்பத்தி ஆகின்ற இடங்கள், மீனவர்களுடைய உபகரணங்கள், வலையாக இருக்கலாம், படகாக இருக்கலாம், இவைகள் பாதுகாக்கப்படணும். அதற்கு ஒட்டுமொத்தமான ஒரு தீர்வுதான் இந்திய படகுகள் இலங்கைக்குள் வரக்கூடாது என்ற ஒரு முடிவை தீர்வை எடுக்க வேண்டும்
என்றார் தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தின் வடமாகாண இணைப்பாளர் ஆண்டனி ஜேசுதாசன் அவர்கள்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். இந்திய தலைநகர் டெல்லியில் உள்ள ஒரு டென்மார்க் சுற்றுலா பயணி பாலியல் வல்லுறவுக்கு உள்ளானதாக கூறப்படும் குற்றச்சாட்டு குறித்து டெல்லி காவல்துறை விசாரித்து வருகிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் டெல்லியில் இருக்கும் செய்தியாளர் சங்கீதா ராஜன்.
இந்திய தலைநகர் டெல்லியில் ஒரு டென்மார்க் பெண்ணை ஒரு கும்பல் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு குறித்து டெல்லி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நேற்று செவ்வாய்க்கிழமை மாலை டெல்லியில் பஹர்கஞ்ச் என்ற இடத்தில் புதுதில்லி ரயில் நிலையத்திற்கு அருகே தான் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு வழி தவறிய இந்த 51 வயதான பெண் சுற்றுலா பயணியை ஒரு கும்பல் தாக்கி அவரிடமிருந்து பொருட்களை கொள்ளையடித்து அவரை கத்திமுனையில் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தியதாக பாதிக்கப்பட்ட அந்த பெண் தெரிவித்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இன்று புதன்கிழமை காலை அந்த பெண் இந்தியாவிலிருந்து வெளியேறியதாக தகவல்கள் கூறுகின்றன. இது குறித்து டெல்லி காவல்துறையின் சார்பில் பேச வல்ல ராஜன் பகத்,
வாபசி பே ராஸ்தா பட்கே கிசி ஏக் ஐசி தோடி லெஸ் பாபுலேட்டட் ஜகா பே பஹுஞ்சே ஜஹான் பே
அந்த பெண் தன் ஹோட்டலுக்கு திரும்பிச் செல்லும் வழியை தவறிவிட்டிருக்கிறார். மக்கள் கூட்டம் குறைவாக இருந்த அந்த இடத்தில் அவர் சில நபர்களிடம் வழி கேட்டுள்ளார். அந்த கும்பல் அவரை ஆளில்லா இடத்திற்கு கொண்டு சென்று முதலில் அவரிடம் இருந்த பொருட்களை கொள்ளையடித்து பின் அவரை பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தினர். பின் ஹோட்டலுக்கு திரும்பிய அந்த பெண் ஹோட்டல் மேலாளரிடம் புகார் அளித்தார். அந்த மேலாளர் காவல்துறையை அணுகியதை தொடர்ந்து காவல்துறை தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இன்று காலை அந்த பெண் இந்தியாவை விட்டு வெளியேறினார். அவர் ஊர் திரும்புவதற்கான ஏற்பாடுகளை அவர் முன்னதாகவே செய்திருந்தார் என்றார் ராஜன் பகத். இது தொடர்பில் இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை. டெல்லியின் மத்தியில் உள்ள கனாட் பிளேஸ் என்ற இடத்திற்கு மிக அருகே உள்ள பஹர்கஞ்ச் என்கிற இந்த பகுதி அதிக வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வந்து போகும் இடமாகும். கடந்த மார்ச் மாதம் மத்திய பிரதேசத்தில் ஒரு சுவிட்சர்லாந்து சுற்றுலா பயணி ஒரு கும்பலால் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. அச்சம்பவத்தில் அவருடைய கணவரும் தாக்கப்பட்டார். அந்த குற்றத்திற்காக கடந்த ஜூலை மாதம் 6 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு ஆயுள் சிறை தண்டனை வழங்கப்பட்டது. 2012 டெல்லியில் ஒரு பேருந்தில் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்ட மாணவி இறந்ததை தொடர்ந்து இந்தியாவில் பாலியல் வன்முறை மீதான கவனம் அதிகரித்துள்ளது. அந்த வன்முறை சம்பவம் தொடர்பாக நடைபெற்ற போராட்டங்களை தொடர்ந்து இந்திய அரசாங்கம் பாலியல் வன்முறை மீதான சட்டங்களை கடுமையாக்கியுள்ளது.
சங்கீதா ராஜன். இதேவேளை இந்தியாவின் முன்னாள் நீதிபதி ஸ்வதந்தர் குமார் மீதான பாலியல் புகார் குறித்த வழக்கில் அந்த புகாருக்கு பதிலளிக்க அவருக்கு 4 வார கால அவகாசம் கொடுத்து இன்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் டெல்லியில் இருக்கும் செய்தியாளர் ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன்.
பாலியல் குற்றச்சாட்டு வழக்கில் முன்னாள் நீதிபதி சுதந்திரகுமாருக்கு பதிலளிக்க இன்று உச்சநீதிமன்றம் 4 வார அவகாசம் அளித்துள்ளது. இளம் பயிற்சி பெண் வழக்கறிஞர் ஒருவர் தொடர்ந்த பாலியல் குற்றச்சாட்டு வழக்கின் விசாரணையை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் இதுபோன்ற வழக்குகளை விசாரிக்க தனி சிறப்பு அமைப்பினை நிரந்தரமாக உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் ஏற்றுக்கொண்டது. இதனையடுத்து முன்னாள் நீதிபதி சுதந்திரகுமார், மத்திய அரசு மற்றும் அட்டார்னி ஜெனரல் ஆகியோர் இந்த குற்றச்சாட்டுக்கு 4 வார காலத்திற்குள் பதிலளிக்க உத்தரவிட்டுள்ளது. இதேபோல் ஏற்கனவே முன்னாள் நீதிபதி கங்குலி மீதும் மற்றொரு இளம்பெண் வழக்கறிஞர் கூறிய பாலியல் குற்றச்சாட்டை அடுத்து எழுந்த சர்ச்சையால் அவர் வகித்து வந்த மேற்கு வங்க மனித உரிமை ஆணைய தலைவர் பதவியில் இருந்து விலகியுள்ளார். தற்போது தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் தலைமை பதவியில் நீடிக்கும் முன்னாள் நீதிபதி சுதந்திரகுமார் மீதும் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளதால் இவரும் பதவி விலக பெண்கள் அமைப்பினர் கோரி வருகின்றனர். இதனையடுத்துதான் தற்போது நீதிபதிகளாக பதவி வகிப்போர் மற்றும் முன்னாள் நீதிபதிகள் ஆகியோர் சம்பந்தப்பட்ட வழக்குகளை விசாரிக்க தனி சிறப்பு அமைப்பினை உருவாக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. குற்றச்சாட்டுகளுக்கு மறுப்பு தெரிவித்துள்ள முன்னாள் நீதிபதி சுதந்திரகுமார் தன் மீது களங்கம் கற்பிக்கும் செய்திகளை ஊடகங்கள் பரப்பாமல் தடுக்க தில்லி உயர்நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கொன்றை தாக்கல் செய்துள்ளார். அவர் தாக்கல் செய்துள்ள மனுவில் அந்த பெண் தன் மீது ஆதாரம் இல்லாமல் குற்றம் சாட்டியுள்ளதாகவும் கூறியுள்ளார். அதே நேரம் சட்டம் படித்துள்ள ஒரு பெண் காலதாமதமாக வழக்கை பதிவு செய்ய காரணம் என்ன என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இந்நிலையில் இதுகுறித்து கருத்து வெளியிட்டுள்ள கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் இந்திரா சிங் இவ்வழக்கு பணியின் போது பணியிடத்தில் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. அதோடு பாதிப்புக்கு உள்ளானவரே முன்வந்து வழக்கு பதிந்துள்ளார். ஆகையால் உச்சநீதிமன்றம் இதை முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதும் என்றார்.
டெல்லியில் இருக்கும் செய்தியாளர் ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன். நியூயார்க்கில் இந்திய துணை தூதராக இருந்த தேவயானி கோபிரகடே தனது வீட்டு பணிப்பெண் சங்கீதா ரிச்சர்ட்ஸுக்கு அமெரிக்க விதிமுறைகளின்படி சம்பளம் தரவில்லை என்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டது இரு நாடு உறவுகளில் நெருக்கடியை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்திற்கு பின்னர் இப்போது அமெரிக்கா தலைநகர் வாஷிங்டன் பகுதியில் பணிபுரியும் பிற நாட்டு ராஜ்ய அதிகாரிகள் தமக்கென அழைத்து வரும் வீட்டு பணியாளர்களை நேரடியாக பதிவு செய்து அவர்களுக்கு அமெரிக்காவில் இருக்கும் உரிமைகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் புதிய விதிகளை அறிமுகப்படுத்தப் போவதாக ஊடக செய்திகள் கூறுகின்றன. இந்த அறிவிப்பு ஒருபுறம் இருக்க, இந்திய ராஜ்ய அதிகாரிகள் வெளிநாடுகளில் பணியமர்த்தப்படும் போது அவர்கள் சொந்த வேலைகளை செய்ய வேலைக்கார பெண்கள் மற்றும் பணியாளர்களை நியமிக்கும் கலாச்சாரத்தை ஏன் தவிர்க்கக்கூடாது என்று இந்திய வெளியுறவுத்துறையின் ஓய்வு பெற்ற செயலர் என் ரவி அவர்களை கேட்டார் மணிவண்ணன்.
இது நல்ல கேள்வி. ஆனா ஒரு 50 வருஷமா ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குன்னா அதை வந்து 5 நிமிஷத்துல வந்து அதை மாற்ற முடியாது. நம்பர் 1. நம்பர் 2, எதுக்காக அழைச்சிட்டு போறோம்னா, அவர் ஒரு வீட்டுல ஒரு புருஷர் டிப்ளமேட்டா இருந்தார், அவர் வைஃப் வந்து வீட்டை பார்த்துட்டு இருந்தா, குழந்தைகள் இருந்தாருன்னா பரவாயில்ல, குழந்தைகளை பாத்துக்கிறதுக்கு அம்மாவே இருக்கா, குழந்தைகள்லாம் பாத்துக்கலாம், சின்ன குழந்தையா இருந்தா. ஒரு விஷயம், ஒரு டைம் வரும் அம்மா, குழந்தையோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே வெளியில போறதுக்கு கம்பல்ஷன் வரும். அப்ப வந்து யாருக்கிட்டயாவது கொஞ்சம் நீங்க வந்து பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு நம்ம ஊர்ல இருந்து அழைச்சின்னு வந்து அந்த குழந்தைகளோட குழந்தைகளுக்கு சேஃப்டி, குழந்தைகளுக்கு வந்து பயம் இல்லாத இருக்கிறதுக்கு யாராவது வேணும்னா குழந்தைகளோட நெருங்கி பழகினவா வந்து அதுக்கு நல்ல சாதகமா இருக்கும். அதனாலதான் இந்தியால இருந்து சின்ன குழந்தைகளை பாத்துக்கிறதுக்காகத்தான் அவர் சின்ன குழந்தைங்க இருக்கிற டிப்ளமேட்ஸ் தான் இந்த மாதிரி சர்வெண்ட்ல அழைச்சிட்டு போறோம்.
ஆனா அந்த மாதிரி அழைச்சிட்டு போகும்போது அவங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய மினிமம் வேஜ், குறைந்தபட்ச ஊதியம்ங்கிறது நீங்க அந்த நாட்டில் என்ன சட்டமோ அதை தானே கொடுக்கணும். அதை வந்து இந்தியாவில் கொடுக்குற மாதிரி குறைச்சி கொடுக்கறது சரியில்லைங்கிற ஒரு பிரச்சனை வரும்பொழுது அதை தவிர்க்கலாம் இல்லையா?
அந்த பிரச்சனை வந்து எப்படின்னா, நான் வந்து என்னோட டொமஸ்டிக் மேட் ஆக்ஷன் போறேன்னா, நான் வந்து உனக்கு அமெரிக்கா சட்டம் தான் உனக்கு உன் மேல வந்து அது வரும், உனக்கு இந்தியாவில இருக்க சட்டம் உன் மேல வராதுன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? இந்தியாவில இருக்க சட்டத்துல இருந்து தானே ஆரம்பிக்க முடியும்.
இல்ல, அது எப்படி நீங்க வெளிநாட்டுல வேலை செய்யும் பொழுது நீங்க இந்திய சட்டம் தான் பொருந்தும்னு எப்படி சொல்ல முடியும்?
எப்படி ஒரு டிப்ளமேட்டோட ஆபீஸ் வந்து அது இந்தியன் டெரிட்டரி, டிப்ளமேட்டோட வீட்டுக்குள்ள போலீஸ்காரன் நுழைய முடியாது, அவன் பர்மிஷன் வேணும். அந்த நான் இப்போ வெளிநாட்டில் ஒரு இந்தியன் டிப்ளமேட் வீட்டுக்கு போலீஸ் வரணும்னா அம்பாசிடர்ட்டேருந்து பர்மிஷன் வரணும்.
சரி, ஆனால் நீங்கள் இல்லை, நீங்கள் சொல்கிறது வந்து சட்டப்பூர்வமாக சரியாக இருக்கலாம். அதாவது கான்சுலேட்டோ அல்லது அம்பாசடருடைய அலுவலகமோ அல்லது அவருடைய வீடோ டிப்ளமேட்டிக் டெரிட்டரியாக இருக்கலாம். அது இந்திய அந்த நாட்டினுடைய, அதாவது அந்த டிப்ளமேட் எந்த நாட்டுக்காரரோ அந்த நாட்டினுடைய இறையாண்மைக்குட்பட்ட ஒரு நிலப்பரப்புன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனாலும் இந்த இந்த மாதிரி இந்த மினிமம் வேஜுங்கிற விஷயங்கள் வந்து பெரிய ஒரு சென்சிட்டிவான விஷயம் ஆயிட்டுருக்கு. இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் வந்து இந்தியன் ஃபியூடல் சர்வீஸ் மாதிரி செயல்படுது. இன்னும் வந்து சர்வெண்ட் மேடெலாம் வச்சுட்டு செய்கிறாங்க. வெளிநாட்டில் இருக்கிற டிப்ளமேட்ஸ் இந்தியாவுக்கு வரும்பொழுது அவங்க வந்து அமெரிக்காலேருந்து அவங்க லேபரை கொண்டு வர்றதில்ல. இங்கேயும் வந்து பர்சனல்
கொண்டு வரட்டுமே, ஏன் கொண்டு வரதில்ல? ஏன்னா இந்த ஊரில் வந்து அந்த ஊருக்கு சமானமா இந்த ஊர்ல ரொம்ப சகஜமா ரொம்ப ஈஸியா இவங்களுக்கு வந்து சர்வன்ட் சாப்பிடுறாங்க. நம்மளும் நாளையில இருந்து எங்க ஊர் மினிமம் வேஜ் வந்து 10 மடங்கு நீ வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுனா என்ன பண்ணுவாங்க? அவங்க அந்த ஊர்ல இருந்து அழைச்சிட்டு வருவாங்க, அந்த ஊர்ல இருந்து மெக்சிகன் அழைச்சிட்டு வருவோம், அந்த ஊர்ல இருந்து இங்க பியூர்டோரிக்கன்ஸ் எல்லாரையும் அழைச்சிட்டு வருவாங்க இந்தியாவுக்கு. இந்த ஊர்ல வந்து உங்களுக்கு பாப்புலேஷன் நிறைய இருக்கு, அதனால வந்து எல்லாம் ஈஸியா கிடைக்கும். அண்ட் முன்னாடியே இருந்தவா இருக்க அவளோட கண்டினியூ பண்றோம் அந்த மாதிரி இதுவாயிருக்கு. நம்ம ஊர்லயும் நம்ம பண்ணட்டோம். அதுக்குதான் இப்ப பேச்சுவார்த்தை நடக்க ஆரம்பிச்சிருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த பேச்சுவார்த்தையில இந்தியாவோட கை ஓங்கி இருக்கணும், ஓங்கி இல்லாட்டாலும் அமெரிக்கா கைக்கு கீழே போகக்கூடாது.
செல்ஃப் ஹெல்ப் கல்ச்சர், அதாவது டிஐஒய், டூ இட் யுவர் செல்ஃப்ங்கிற கலாச்சாரம் வந்து நம்ம வேலையை நம்மளே செஞ்சுக்கணுங்கிற கலாச்சாரம் இப்போ இந்தியாவில் வந்து, இப்போ காந்தி இதை பற்றி சொல்லியிருக்காரு, ஆனால் இந்தியாவில் அது அதிகாரிகள் மத்தியிலையும் சரி பொதுவான பியூரோக்ரஸி மத்தியிலையும் சரி அது பர்மிட் ஆகுது, கீழே இறங்கி வரலை. இப்போ வந்து நீங்கள் கீழே போலீஸ் இன்ஸ்பெக்டர் கூட நீங்கள் வந்து வேலெட் வச்சுக்கிறீங்க, ஆடோலி வச்சுக்கிறீங்க அந்த பிரிட்டிஷ் கலோனியல் அமைப்பிலிருந்து. அந்த அந்த விஷயத்தை நீங்கள் தவிர்க்கலாம் இல்லையா? நீங்களே ஏன் உங்கள் வேலையை செய்யக்கூடாது?
செய்யலாம். நம்ம வந்து இப்ப டிப்ளமேட்டை பத்தி இத்தனை நாளைக்கு பேசிட்டு இருந்தோம். டிப்ளமேட்டுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு, எஸ்பெஷலி கண்ட்ரி விட்டு வெளியில வந்தப்புறம். நானே சொல்றேன், நான் வெளிநாட்டுல இருந்தபோது நான் டிப்ளமேட்டா இருக்கிற போது எனக்கு நான் வீட்டுல ஒரு ஹெல்ப்புக்காக நான் என்னன்னு நிறைய பேரை நிறைய தடவை ஆக்ஷன் போயிருக்கேன். நான் இந்தியாவுக்கு வந்த மறுநாள் அவளை வந்து அவ வீட்டுக்கு அனுப்பிச்சுவோம், என்னால அஃபோர்ட் பண்ண முடியாது. நான் இங்க எங்க அறிக்கை நானே தானே பண்ணிக்கிறேன். நான் ஒப்புத்துக்கிறேன், இந்த ஒரு பழைய காலத்து பிராக்டிஸ தவிர்க்க வேண்டிய தருணம் வந்து விட்டது. அது வந்து நம்மளே தான் ரியலைஸ் பண்ணணும், இன்னும் சொல்லி பண்ணணும்னு அவசியம் இல்லை.
இந்திய வெளியுறவுத்துறையின் ஓய்வு பெற்ற செயலர் என் ரவி. பர்மாவின் ராணுவம் பெண்கள் மீதான பாலியல் வல்லுறவை தனது ஆயுதங்களில் ஒன்றாக பயன்படுத்துவதாக அங்கிருக்கும் பெண்கள் அமைப்பு ஒன்று குற்றம் சுமத்தியிருக்கிறது. இதுகுறித்த பிபிசியின் செய்தியை தமிழில் தருகிறார் விமல் சொக்கநாதன்.
மயன்மார் என்றும் குறிப்பிடப்படும் பர்மா நாட்டில் மக்கள் அரசாங்கம் ஒன்று 3 வருடங்களுக்கு முன்னர் தெரிவு செய்யப்பட்டிருந்தும் கூட பர்மிய ராணுவத்தினர் பர்மிய பெண்கள் மீதான பாலியல் வன்புணர்வை ஒரு போர்க்கால ஆயுதமாகவே பயன்படுத்தி வருகிறார்கள் என்று பர்மிய பெண்கள் இயக்கம் ஒன்று தெரிவித்திருக்கிறது. 8 வயதான பெண் குழந்தை ஒன்று உட்பட 100க்கும் மேற்பட்ட பெண்கள் மீது ராணுவம் வன்புணர்வு புரிந்த சம்பவங்கள் இந்த இயக்கத்தால் ஆதாரங்களோடு ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன. ஆயுதமேந்தி போராடும் சிறுபான்மை குழுக்களை எதிர்த்து ராணுவம் போராடிக் கொண்டிருக்கும் கச்சின் வடக்கு ஷான் பகுதிகளிலேயே இந்த வல்லுறவு சம்பவங்கள் நடைபெற்றுள்ளன. இந்த பாலியல் சித்திரவதைகளில் 50க்கும் மேற்பட்டவை ராணுவத்தினர் கூட்டாக, அதாவது ஒரே பெண்ணை பலர் வன்புணர்வு செய்த சம்பவங்கள் தான் இருக்கின்றன. 28 பெண்கள் இவற்றிலே உயிரிழந்திருக்கிறார்கள். வன்புணர்வை ராணுவத்தினர் ஒரு போர்க்கால ஆயுதமாகவே பயன்படுத்துகிறார்கள் என்பதையே மிக பரவலாக காணப்படும் இந்த பாலியல் வன்செயல்கள் துல்லியமாக காட்டுகின்றன. பர்மிய சிறுபான்மை இனத்தவர் தன்னம்பிக்கை இழக்கும்படி செய்யவும் அவர்களை முற்றாக அழித்து ஒழித்துவிடவும் தான் பாலியல் வன்புணர்வு சம்பவங்களை ராணுவம் பயன்படுத்துகிறது என்று பெண்கள் இயக்கம் தெரிவித்திருக்கிறது. பர்மிய அதிபர் தியான் சென்னின் சார்பிலே பேசவுள்ள அதிகாரி ஒருவர் கருத்து வெளியிடும் போது, வன்புணர்வு ஒரு ஆயுதமாக பர்மிய ராணுவத்தால் பயன்படுத்தப்படுவதை முற்றாக மறுத்திருக்கிறார். ராணுவ வீரர்கள் யாராவது தனிப்பட்ட முறையில் கற்பழிப்பு சம்பவங்களில் ஈடுபட்டிருந்தால் அது இப்படி தெரிய வந்தால் அவர்களை இனம் கண்டு உரிய நடவடிக்கை எடுக்கப் போவதாக அவர் குறிப்பிட்டார். 2010ஆம் ஆண்டு தேர்தலுக்கு பிறகு ராணுவ அரசாங்கம் பதவி விலகிக் கொண்டு ராணுவ ஆதரவுடனான மக்கள் அரசு ஒன்று பதவியேற்றது. இதனைத் தொடர்ந்து அரசியல் மாற்றங்கள் பல நாட்டில் ஏற்பட்டிருந்தன. ஆனாலும் ராணுவம் தாங்கள் இயங்கும் முறைகளை, செயற்பட்டு வரும் விதங்களை மாற்றுவதற்கு அக்கறை காட்டவில்லை என்கிறார் தலைநகர் ரெங்கூனிலிருந்து எமது பிபிசி மூவர் ஜோனா ஃபிஷர்.
பிபிசி செய்தியை தமிழில் தந்தவர் விமல் சொக்கநாதன். அடுத்து இன்றைய பலகணியில் ஆப்பிரிக்காவில் பெருகி வரும் இஸ்லாமிய தீவிரவாதம் தோற்றுவித்திருக்கும் கவலைகள் குறித்து பிபிசியின் மார்க் டாயில் அனுப்பிய பெட்டகத்தை தமிழில் தருகிறார் சுவாமிநாதன். உடன் பங்கேற்பு பூபாலரட்னம், சீவகன்.
சஹாரா பாலைவனத்திற்கு தெற்கே இருக்கின்ற நாடுகளில் அல் கொய்தா அமைப்பின் செயல்பாடுகள் குறித்து உலக நாடுகள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று பிரிட்டனின் முன்னாள் தலைமை தளபதி ஜெனரல் சர் டேவிட் ரிச்சர்ட்ஸ் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். மாலி, நைஜீரியா, சோமாலியா போன்ற நாடுகளில் கடந்த ஆண்டில் இஸ்லாமிய குழுக்களின் செயற்பாடுகள் அதிகமாகியிருக்கிறது. இதன் காரணமாக பொருளாதார திட்டங்களுக்கு தடங்கள் ஏற்பட்டிருக்கிறது. சோமாலியாவில் மிகவும் பலவீனப்பட்டிருக்கும் அரசை பாதுகாக்கும் ஆப்பிரிக்க ஒன்றிய படையினர் அல் ஷபாப் என்ற இஸ்லாமிய கிளர்ச்சி குழுவின் தாக்குதல்களை இங்கே எதிர்கொள்கின்றனர். இதுபோன்ற காட்சிகள் ஆப்பிரிக்காவின் பல பகுதிகளில்
அரங்கேறியிருக்கின்றன.
இஸ்லாமிய கிளர்ச்சியாளர்களை எதிர்க்க பிரான்ஸ் தனது படைகளை அனுப்பியிருக்கிறது. நைஜீரியாவில் பல இடங்களில் நடைபெற்ற இஸ்லாமிய தாக்குதல்களை அடுத்து அங்கே அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டது. இந்த நிலை கவலை அளிப்பதாக கூறுகின்றார் பிரிட்டனின் முன்னாள் தலைமை தளபதி சர் டேவிட் ரிச்சர்ட்ஸ்.
I do worry very much that sub-Saharan Africa is the next front. We must learn from what we have done and failed to do in other parts of the world.
ஆப்பிரிக்காவில் சகாராவுக்கு தெற்கே இருக்கிற நாடுகளில் அடுத்த போருக்கான முன்களமாக இருக்கும் என்று நான் கவலைப்படுகின்றேன். நாம் உலகின் பிற இடங்களில் என்ன செய்தோம், எங்கு தோற்று போனோம் என்பதை அறிந்து கொண்டு அதன் அடிப்படையில் இங்கே நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். இதையும் வேகமாக செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் நிலைமை மேலும் மோசமாகிவிடும்.
லிபியாவுக்கு எதிராக நேட்டோ படையினர் 2011 ஆண்டு வான் தாக்குதல்களை நடத்தியதிலிருந்து நிலைமை மோசமாகிக் கொண்டே செல்கிறது. கர்னல் கடாஃபியின் ஆயுத கிடங்கொன்றின் மீது வான் தாக்குதல்கள் நடத்தப்பட்ட பிறகு அங்கிருந்த ஆயுதங்கள் களவாடிச் செல்லப்பட்டதை பிபிசியின் மார்க் டாயல் நேரடியாக பார்த்திருக்கின்றார். ஆயுதங்களை எடுத்துச் சென்ற ஒரு போராளியிடம் பேசிய போது
different kinds of weapons and ammunitions and explosives including grad missiles
இங்கே பல்வேறுபட்ட ஆயுதங்களும் வெடிபொருட்களும் இருக்கின்றன. கிராண்ட் ஏவுகணைகளும் பல்வேறு ராக்கெட்டுகளும் இருக்கின்றன. விமானத்தில் எடுத்துச் செல்லப்படுகின்ற ஏவுகணைகள் கூட இங்கே இருக்கின்றன. அல்லாவின் அருளால் இவற்றை வைத்துக்கொண்டு நாங்கள் திரிப்போலிக்கே போய்விடுவோம்.
திரிப்போலியை நோக்கி முன்னேற இந்த ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்றாலும் ஏராளமான ஆயுதங்கள் லிபியாவுக்கு வெளியே எடுத்துச் செல்லப்பட்டிருக்கின்றன. வடக்கு மாலியைச் சேர்ந்த டூராக்ஸ் என்ற இனக்குழுவினர் கர்னல் கடாஃபிக்கு ஆதரவாக போரிட்டனர். போர் முடிந்த நாடு திரும்பியவர்களில் சிலர் வடக்கு மாலியை தனியாக பிரித்து டூரே குழுவினருக்கு தனி தாய் நாடான அசவாத் நாட்டை உருவாக்க வேண்டும் என்று பிரிவினை கேட்டு போராடும் ஒரு அமைப்புடன் சேர்ந்திருக்கின்றனர். இதுகுறித்து டூராக் இன தலைவரான Ambere Agriza.
There were Malians from Azawad who came back from Libya to liberate Azawad.
ஆஸ்வாட் பகுதியைச் சேர்ந்த மாலி நாட்டவர்கள் லிபியாவிலிருந்து திரும்பியவுடன் சுதந்திர போரில் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். அவர்கள் ஆயுதங்களையும் கொண்டு வந்தார்கள். மேற்கத்திய நாடுகளின் தாக்குதலால் லிபியாவில் ஏற்பட்ட திறமற்ற நிலைமையை அவர்கள் பயன்படுத்திக் கொண்டார்கள்.
மாலி நாட்டில் தற்போது நிலவும் சூழலும் நைஜீரியாவில் இருக்கும் கிளர்ச்சியாளர்களுக்கும் மாலியில் இருக்கும் கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே இருக்கும் உறவு குறித்து எழுந்துள்ள சந்தேகங்களும் நேட்டோவின் நிலைப்பாடு குறித்த விவாதங்களை மீண்டும் இதுகுறித்து லிபியாவில் பிரிட்டனால் மேற்கொள்ளப்பட்ட ராணுவ நடவடிக்கைகளுக்கு தலைமையேற்றிருந்த சர் டேவிட் ரிச்சர்ட்ஸ்.
The Libyan operation back in 2011 was tactically a success, but the jury is still out on whether it was strategically
லிபியாவில் கலரீதியாக போர்க்களத்தில் வெற்றி பெற்றோம் என்றாலும் இது ஒட்டுமொத்தமான வெற்றியா என்பது குறித்து இன்னமும் உறுதியாக கூற முடியாத நிலையில் தான் இருக்கின்றோம். தான் ஆட்சி பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டால் பல்வேறு இனக்குழுக்களும் இஸ்லாமிய குழுக்களும் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து விடுவார்கள் என்று கர்னல் கடாஃபி எச்சரித்திருந்தார். அந்த கூட்டை பொய்ப்பிக்க நமக்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் இப்பொழுது இருக்கும் நிலைமைகளை பார்த்தால் கடாஃபி சொன்னது நடந்துவிடுமோ என்று தோன்றுகின்றது. தனது இராணுவத்தின் மீதும் ஆயுதங்கள் மீதும் கடாஃபி நல்ல கட்டுப்பாட்டை வைத்திருந்தார்.
ஐரோப்பிய ஒன்றியத்தின் பயங்கரவாத எதிர்ப்பு மையத்தின் ஒருங்கிணைப்பாளரான ஷில்தி குர்ஹாப் ஆப்பிரிக்காவில் இஸ்லாமிய தீவிரவாதம் அதிகரிப்பது குறித்து கவலை அடைந்திருக்கின்றார். அதிலும் குறிப்பாக வட ஆப்பிரிக்காவில் செயல்படும் அல் கொய்தா கிளைகளுக்கும் நைஜீரியாவில் இருந்து செயல்படும் போக்கோ ஹராமுக்கும் சோமாலியாவில் இயங்கும் அல் ஷபாபுக்கும் இடையிலான தொடர்புகள் குறித்து சிறப்பு கவனம் செலுத்தப்படுகிறது.
They have started creating links. It was initially personal links and we have seen some links between AQIM, Boko Haram.
அவர்கள் தங்களுக்கிடையே பல தொடர்புகளை உருவாக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஆப்பிரிக்க அல்கொய்தாவுக்கும் போகோஹராமுக்கும் இடையேயான நட்பு முந்தைய காலங்களில் நபர்களுக்கிடையேயான அறிமுகம் என்ற அளவில் இருந்தது. போகோஹராமை சேர்ந்த புதிய போராளிகள் சோமாலியாவிலிருந்து செயற்படும் அல் ஷபாப் இயக்கத்திடம் பயிற்சி பெற்றிருக்கின்றார்கள். இந்த தொடர்புகள் தற்பொழுது ஒரு ஒருங்கமைக்கப்பட்ட அளவில் மேம்பட்டுள்ளதாகவே நாங்கள் கவலைப்படுகின்றோம்.
ஆப்பிரிக்காவில் உள்ள இஸ்லாமிய குழுக்களுக்கு இடையிலான தொடர்புகள் ஒருபுறம் இருக்க, இஸ்லாமிய கடும்போக்கு சிந்தனைகளின் பரவலாக்கம் குறித்தும் கவலைகள் எழுந்திருக்கின்றன.
பிபிசியின் மார்க் டாயலின் பெட்டகத்தை தமிழில் தந்தவர் சுவாமிநாதன். உடன் பங்கேற்பு பூபாலரட்னம், சீவகன்.
இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேர்களே.